இது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி, த வாய்ஸ் ஆஃப் ஹோப், புனே.
அன்பான வானொலி நேயர்களே, உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
இது தமிழ் சர்வதேச சேவை.
இன்று நமது நிகழ்ச்சியில் எழுச்சியூட்டும் செய்தியும் காதுக்கு இனிய கீதமும் இடம்பெறும்.
உங்களை ஆவிக்குரிய ரீதியில் பலப்படுத்த தேவ செய்தியை கேட்பீர்கள்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி.
மேலும் தகவலுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-833-2231. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
நேயர்களே, எங்களை தொடர்பு கொள்ள எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், தபால் பெட்டி 1446, மார்க்கெட் யார்ட், புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் முகவரி tamilrsamc@sudadventist.org.
உங்களுடைய ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். மேலும் வேதாகமத்தை ஆராய்ந்து படிக்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8-0739-9-1-4-6 மற்றும் 9-4-9-8-6-0-7-0-0-7.
நீங்கள் எங்கள் ஒளிபரப்பை இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். எங்கள் இணையதளத்தின் முகவரி www.awr.org. அதே போல AWR 360 மொபைல் ஆப் டவுன்லோட் செய்து எங்கள் அனைத்து நிகழ்ச்சிகளையும் கேட்கலாம்.
பூனா அட்வென்டிஸ்ட் உலக வானொலியின் ஸ்டுடியோவில் இருந்து
மத்தியில் உள்ள சகோதரர் கலைமணி அவர்கள் தேவ செய்தியை வழங்குவார்கள்.
நாம் கேட்பதற்கு முன்பதாக காதுக்கு இனிய பாடலை கேட்டு மகிழ்வோம்.
வேதம் சத்ய வேதம்
இப்பொழுது தேவ செய்தியை கேட்போம்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவரையும் அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ வாயிலாக சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். நேயர்களே, ஒரு சிறு ஜபத்தோடு நாம் தேவ செய்திக்குள் கடந்து செல்லலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை தியானிக்கும்படியாய் வந்திருக்கிறோம். எங்களோடு கூட நீர் பேசுங்க. விசேஷமாய் இந்த நாளிலும் கூட யாராவது கஷ்டத்தோடு கவலையோடு இந்த செய்தியை கேட்கும்படியாக அமர்ந்திருப்பார்கள் என்றால், என் ஆண்டவர் நீர் அவர்களோடு கூட பேசும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமேன். இந்த உலகத்தில் எல்லாரிடமும் நாம் போய் தேவன் எங்கே இருக்கிறார் என்று கேட்டால், ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பதில்களை சொல்வார்கள் என்று பார்க்கின்றோம். அப்ப இன்னைக்கு உங்களை பார்த்து யாராவது கர்த்தர் எங்க இருக்கிறாரு, ஆண்டவர் எங்க இருக்கிறாரு அப்படின்னு கேள்வி கேட்டா நீங்க என்ன பதில் சொல்வீங்க? நிறைய பேர் ஆண்டவருடைய இருதயத்துல இருக்கிறாரு, கர்த்தர் என் கூட தான் இருக்கிறாரு, என்னோட இருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவீங்க. பெரும்பாலானவர்கள் கர்த்தர் பரலோகத்துல இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க. இன்னைக்கு என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு, பரலோகத்தின் உள்ள தெய்வன், God in heaven. அப்ப பரலோகத்தில் உள்ள தேவனை குறித்து இன்றைய தினத்துல நம்ம என்ன பண்ண போறோம்னு சொன்னா படிக்க போகின்றோம். ஏன் இந்த தலைப்பு அப்படின்னு ஒரு வேளை கேட்டீங்க அப்படின்னு சொன்னா, பரலோகத்திற்கும் பூமிக்கும் எத்தனையோ எத்தனையோ மைல்கள் தூரம் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதனாலேயே அநேகர்கள் சொல்லக்கூடிய ஒரு பதில் என்ன அப்படின்னு சொன்னா, நான் இவ்வளவு ஜபம் பண்றேன், என்னுடைய ஜபம் ஆண்டவர்கிட்ட போய் சேருமா? அல்லது நான் கஷ்டத்தில் இருக்கிறேன், துன்பத்தில் இருக்கிறேன், ஒரு பிரச்சனை நான் மாட்டிக்கிட்டேன், அவ்வளோ தூரத்தில் இருக்கிறதுனால கடவுளால் வந்து என்னை காப்பாற்ற முடியலையா அப்படின்னு சொல்லி அநேகர்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன பண்ணுறோம் நம்ம பார்க்குறோம். ஆனால் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கர்த்தர் எவ்வளவு தூரம் நம்மை விட்டு தூரமாக அவர் இருந்தாலும், அவர் நம்மோடு கூட இருக்கிற தெய்வன் என்று வேதம் சொல்கின்றது. ஆகையால் தான் வேதம் அழைக்கின்றது, இமானுவேல் என்ற பெயர் இயேசு கிறிஸ்துவுக்கு இருக்கிறது. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஒருவேளை சரீர பிரகாரமாக, மாமிச பிரகாரமாக அவர் நம் மத்தியிலே அசைவாடாமல் இருந்தாலும், அவருடைய வார்த்தைகள் நம்மை சுத்தி தான் இருக்கிறது, நம்மோடு கூட தான் இருக்கிறது, அவர் நம்மோடு கூட பேசி கொண்டுதான் இருக்கிறார் என்பதை நம்மால் உணர முடிகின்றது. ஆகையால் பரலோகத்துள்ள தேவனை குறித்து நம்ம என்ன பண்ண போறோம்னு சொன்னா, இன்றைய தினத்துல படிக்க போகின்றோம். இந்த உலகத்துல எல்லாருடைய பிரச்சனையும் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா, ரொம்ப கஷ்டமான ஒரு பிரச்சனைகளாகத்தான் இருக்கிறது. அதுல ஒரு சிலர் சொல்லுவாங்க, என் வாழ்க்கையில எனக்கு மட்டும்தான் அதிகமான பிரச்சனைகள், எனக்கு மட்டும்தான் அதிகமான கஷ்டங்கள், வேற யாருக்கும் அப்படி கஷ்டம் இல்லை, பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் சொல்றத பாக்குறோம். ஆனா உண்மையிலே நம்ம அமர்ந்து மற்றவங்களுடைய வாழ்க்கையை சற்று நோக்கி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நம்மளை காட்டிலும் மற்றவங்களுடைய வாழ்க்கையில் அநேக அநேக பிரச்சனைகள் இருக்கிறது. மற்றவங்களுடைய வாழ்க்கையை பார்த்து நம்மை நாம் பெருமை பாராட்டக்கூடாது. அதே நேரத்தில் மற்றவர்களுடைய வாழ்க்கையை பார்த்து தேவன் நம்மை எந்த அளவுக்கு ஆசீர்வதித்திருக்கிறார், எந்த அளவுக்கு உயர்த்தி இருக்கிறார், அல்லது எந்த இடத்துல நம்மளை நல்ல வச்சிருக்கிறார் அப்படின்றத நாம் உணரணும். ஆண்டவருக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அது மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது. வேதாகமத்திலே ஒரு ஊமையை இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். என்ன ஊமன் கேட்டீங்கன்னு சொன்னா, உங்க வாழ்க்கையில என்ன நடந்தாலும், என்ன பிரச்சனைகள் வந்தாலும், நீங்க சோர்ந்து போகாம ஆண்டவர் மேல நம்பிக்கையோட ஜபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை வேதாகமத்தில் இருக்கதை பார்க்குறோம். நம்ம வாழ்க்கையில கர்த்தர் இல்லாதது போலதான் தோன்றும். ஆனால் இந்த கதை நிச்சயமாகவே நமக்கு ஆண்டவர் நம்மோடு கூட தான் இருக்கிறார் அப்படின்றத நமக்கு வந்து தெரியப்படுத்தக்கூடிய ஒரு கதையாக இருக்கிறது. லூக்கா 18 அதிகாரத்தில் இந்த கதை இருக்கு. வாங்க ஒன்னா சேர்ந்து நம்ம படிக்கலாம். 2 வசனம், ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதனுமாய் இருந்தான். இப்ப இந்த ஒரு வசனம் எதற்கு நம்ம ஒப்பிட்டு சொல்லலாம் அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்திற்கு ஒப்பிட்டு சொல்லலாம். ஏன் அப்படின்னு சொன்னா, ஒரு பட்டணத்துல ஒரு நியாயாதிபதி இருக்கிறாரு. அவர் எப்படியப்பட்டவரா? தேவனுக்கும் பயப்படாதவர், மனுஷனுக்கும் பயப்படாதவர். அப்ப இன்னைக்கு இந்த உலகம் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பெரும்பாலானவர்கள் அவங்க தேவனுக்கும் பயப்படுறது கிடையாது, மனுஷருக்கும் பயப்படுறது கிடையாது. இன்னும் குறிப்பா சொல்லணும்னா, இந்த உலகத்துல பயம் இல்லாததுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா, சாத்தான். லூசிஃபர் என்று அழைக்கப்படக்கூடிய சாத்தான் என்று என்ன பண்ணுறோம் நம்ம பார்க்குறோம். அப்போ இன்றைக்கி இப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். நம்ம சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் இப்படிப்பட்ட மனிதர்களாகத்தான் இருக்கிறாங்க. அநீதி உள்ள மனிதர்களாக, அடிக்கக்கூடிய மனிதர்களாக, திட்டக்கூடிய மனிதர்களாக, நம்ம ஏமாற்றக்கூடிய மனிதர்களாகத்தான் அநேகர்கள் இன்றைக்கி இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. அப்போ இவங்க மத்தியில் நம்ம வாழ்கிறோம் அப்படின்னா நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்றது மிக முக்கியமான ஒரு கேள்வி. அதனால் இந்த ஒரு கதை நமக்கு வந்து ரொம்ப உதவியாக இருக்கும். நான் தொடர்ந்து வாசிக்கிறேன் 3வது வசனம். அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தாள். அவள் அவனிடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். இங்கே நம்ம வேதத்தில் பார்க்குறோம், ஒரு நியாயாதிபதி இருக்கிறாரு. அந்த நியாயாதிபதி அந்நியாயமாய் ஆட்சி செய்யக்கூடிய நியாயாதிபதி, அல்லது அந்நியாயம் செய்யக்கூடிய ஒரு நியாயாதிபதி என்று என்ன பண்ணுறோம் நம்ம பார்க்குறோம். அப்படின்னா அவன் காசுக்காக யாருனாலையும் ஏமாற்றுவான், காசுக்காக யாருனாலையும் கொலை பண்ணுவான். அப்படிப்பட்ட ஒரு கெட்ட மனுஷன் இருக்கிறத பார்க்குறோம். இப்போ அதே பட்டணத்தில் இன்னொரு நபரும் இருக்கிறாங்க. அவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா ஒரு விதவை பெண் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்கின்றது. விதவை அப்படின்றப்ப அவங்க வாழ்க்கையில் எல்லாத்தையுமே அவங்க இழந்துட்டாங்க. அதை நல்லா புரிஞ்சுக்காங்க. தன்னுடைய கணவரை இழந்தாச்சு, தான் கூட யாரும் இல்லை, வேதம் அவங்க கூட யாராவது இருக்கிறாங்கன்னு கூட எதுவும் சொல்லலை. ஒருவேளை அவங்க கூட யாருமே இல்லைன்னு வச்சுக்காங்களேன், அவங்க கூட யாரும் இல்லை, அவங்களுக்கு துணை யாரும் இல்லை. அப்போ அவங்களுடைய நிலைமை கிட்டத்தட்ட ஒரு அநாதியை போல தான், யாருமே இல்லாத ஒரு நிலை தான். அப்போ இப்படிப்பட்ட மனிதர்களும் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. அப்போ இந்த கதை நமக்கு சொல்ல வர வேண்டிய முதல் காரியம் என்ன அப்படின்னா, இந்த பூமியில் எல்லாம் தெரிந்த அறிவாளிகள், ஞானிகள், பணமுள்ளவர்கள் எல்லாருமே இருக்கிறாங்க. அதே இந்த உலகத்தில் தான் ஏழைகள், ஒன்றும் முடியாதவர்கள், சம்பாதிக்கக்கூட முடியாதவர்கள், யாருமே இல்லாதவர்கள் கூட இந்த உலகத்தில் வாழ்கிறாங்க. இப்போ என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, இந்த ரெண்டு விதமான கூட்டத்தார் இந்த பூமியில் வாழ்கிறதுனால இந்த பூமியில் அந்நியாயங்கள் நடக்குமா நடக்காதான்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாகவே அந்நியாயங்கள் நிறைய நடக்கும். ஏன் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கன்னா, ஏன் அப்படின்னு சொன்னால் இந்த பூமியில் ஒரு சமம் அப்படின்றது இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு இடத்துல பணக்காரங்க இருக்காங்கன்னா அதே இடத்துல ஏழைங்களும் இருக்கிறாங்க. ஒருத்தவங்க நல்ல தொழில் செஞ்சு சம்பாதிக்கிறாங்கன்னா தொழில் செஞ்சு ஏமாறுறவங்களும் இருக்கிறாங்க. அப்போ இந்த உலகம் சமம் இல்லாத நிலையினால என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, பெரும்பாலானவர்கள் பணக்காரர்கள் ஏழைகளை ஒடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். பெரும்பாலானவர்கள் பதவியில் இருக்கக்கூடியவர்கள் ஏழை எளிய மக்களை ஒடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் கூட அப்படிப்பட்ட ஒரு சம்பவங்கள் நடந்திருக்கலாம். உங்களுடைய அதிகாரியோ அல்லது உங்களுடைய தலைவரோ யாரோ ஒருத்தர் அவர்கிட்ட பதவி இருக்குன்றதுக்காக, அல்லது அவங்கக்கிட்ட பணம் இருக்குன்றதுக்காக உங்களுக்கு மரியாதை கொடுக்காமல் இருந்திருக்கலாம், அல்லது உங்களை தப்பாக பேசியிருக்கலாம், அல்லது உங்களை வேலையை விட்டு தூக்கியிருக்கலாம். இப்போது இது உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாகவே நடந்திருக்கலாம். அப்போ நீங்கள் எப்படி இதை மேற்கொள்ள போகிறீர்கள், எப்படி சமாளிக்க போகிறீர்கள் அப்படின்றதான் மிக முக்கியமான ஒரு கேள்வி. அப்போ அதுக்காக தான் வேதத்தில் இந்த கதை சொல்லப்பட்டிருக்கிறது என்ன பண்ணுற நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த கதையுடைய அடுத்த பகுதிக்கு என்ன பண்ண நம்ம போகலாம். 4வது வசனம், 3வது வசனத்தை நான் 3வது வசிக்கிறேன். அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தால், அவள் அவனிடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். இங்கே பாருங்க, இந்த 3வது வசனம் நம்மளுக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னா, இந்த உலகத்தில் யார் யாரெல்லாம் ஏழைங்களாக இருக்கிறாங்களோ, பணம் இல்லாமல் இருக்கிறாங்களோ, அல்லது படிக்காமல் இருக்கிறாங்களோ, அவங்க யாருடைய உதவியை நாடி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், எல்லாம் இருக்கக்கூடியவர்களுடைய உதவியை நாடி இருக்கிறார்கள். அப்போ இந்த ஒரு மிக முக்கியமான ஒரு லாஜிக்கை நம்ம என்ன பண்ணிடுறோம்னா புரிஞ்சுக்கணும். இப்போ இங்கே இந்த ஒரு விதவை தாய்க்கு மிகப்பெரிய ஒரு தேவை இருக்குது. என்ன அப்படின்னா, தன்னுடைய எதிராளிக்கிட்ட சண்டை போட முடியல அவங்களால. தன்னுடைய எதிராளி இவங்களுக்கு யாருமே இல்லை, இவங்க ஒரு விதவை அப்படின்னு நினச்சிட்டு எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுகிட்டே இருக்கிறாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்கன்னு வச்சுக்கோமே, இப்போ பக்கத்து வீட்டுக்காரங்க எப்போ பார்த்தாலும் சண்டை, எதுக்கு எடுத்தாலும் சண்டை, வீட்டை விட்டு வெளியே வந்தால் சண்டை, தண்ணி எடுக்க வந்தால் சண்டை, வெளியே போனால் சண்டை, இது மாதிரி எல்லா நேரத்துலையும் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ இந்த பெண் உதவி கேட்க யாரை தேடி தான் வராங்க, அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் யோசித்து பாருங்களேன், நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் யாராக்காகையாவது அல்லது யாருடைய உதவியாவது நீங்கள் தேடி நிச்சயமாகவே போயிருப்பீங்க. அப்போ எல்லாருடைய உதவியை நம்மளுக்கு தேவையாக இருக்கிறது என்று என்ன பண்ணுறோம் நம்ம பார்க்கின்றோம். அப்போ அதே போல தான் இந்த பெண்ணும் இந்த விதவை தாயும் ஒருத்தனுடைய உதவியை தேடி என்ன பண்ணுறாங்க போகிறாங்க. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்கள் பணக்காரர்களாக இருக்கலாம், அல்லது நல்லா படித்தவங்களாக இருக்கலாம், அல்லது உங்ககிட்ட ஏதோ ஒரு காரியம் உங்ககிட்ட இருக்கலாம், உங்ககிட்ட யாராவது ஒருத்தர் உதவி கேட்டு வராங்க, எனக்கு உதவி செய்யுங்கன்னு வராங்கன்னா உங்களால் முடிஞ்சால் தயவு செஞ்சு செஞ்சுருங்க. ஒருவேளை உங்களால் முடியலையா அல்லது உங்ககிட்ட இல்லையா, அவங்கள அவமானப்படுத்தாதீங்க. அவங்கக்கிட்ட அவங்க புரிஞ்சிக்கிற மாதிரி என்கிட்ட இல்லைங்க, கொஞ்சம் போயிட்டு வாங்கன்னு சொல்லுங்கள். ஏன் அப்படின்னா, இன்றைக்கி உங்கள் கையில் இருக்கக்கூடிய ஆசீர்வாதம், உங்கள் கையில் இருக்கக்கூடிய தாளந்து, உங்கள் கையில் இருக்கக்கூடிய பதவி, இது எல்லாமே ஆண்டவர் உங்களுக்கு தந்த ஈவு. இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ ஆண்டவர் ஏன் உங்களுக்கு இதை தந்திருக்காரு அப்படின்னா, இதை கொண்டு இல்லாதவர்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, உதவி செய்யணும் அப்படின்றதுக்காக தான் கொடுத்துருக்கிறார். அப்போ இன்றைக்கி அதை நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இப்போ நம்மலாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னால், இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை பணக்காரங்களுக்கும் என்ன நினைக்கிறாங்க, நான் தான் கடவுள், கடவுள்ன்ற ஒருத்தர் இல்லை, நான் நினச்சா என்னனாலையும் பண்ணலான்ற ஒரு மனநிலைக்கு வந்துடுறாங்க. ஏழைங்க என்ன நினைக்கிறாங்க, நான் எப்போ பார்த்தாலும் இந்த மனுஷங்கிட்ட போகிறேன், எனக்கு உதவி செய்ய மாட்டேன்றாரு, கடவுள் எங்கே இருக்காருன்னு தெரில, கடவுள் இருக்கிறாரா இல்லையானா கூட தெரில அப்படின்னு ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. ஆனால் இது எல்லா காரியத்தையும் கர்த்தர் பரலோகத்திலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அவர் பரலோகத்தில் தான் இருக்கிறார், உண்மைதான், ஆனாலும் நம்மளை கண்காணித்து கொண்டே இருக்கிறார். வேதம் சொல்லுதுங்க, சங்கீதத்தில், இஸ்ரவேலை காக்கிறவர் அவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை, சங்கீதம் 121 வாசித்தீங்கன்னா தெரியும். அப்போ அவர் பரலோகத்தில் இருந்தாலும் அவருடைய சிந்தனைகள் நம்மை குறித்து தான் இருக்குது. அவர் நம்ம பாதுகாப்பாக இருக்கிறோமா அப்படின்றத தான் அவர் நினச்சிருக்கிறார். அவர் நம்மோடு கூட நம்முடைய தேவைகளை சந்திக்க தான் அவர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் காத்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் நாம் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாலே, ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்ய ஆரம்பிப்போம். ஒருவேளை நம்ம வாழ்க்கையில் நம்மளுக்கு உதவி செய்ய யாரும் இல்லை அப்படின்னா நம்ம கவலைப்பட மாட்டோம், ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு, அவர் பார்த்துக்குவாருன்னு நினைப்போம். இப்போ இந்த விதவை தாய் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், இந்த நியாயாதிபதி கிட்ட போய் கேட்குறாங்க, எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு. உடனே அந்த நியாயாதிபதி எந்திரிச்சு வந்து வேலை செஞ்சிட்டாரா, உதவி செஞ்சிட்டாரா, வேதம் அப்படி சொல்லலைங்க, அவர் முடியாது நிறார், இல்லைம்மா இதெல்லாம் என்னால் முடியாது, இதெல்லாம் என்னால் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டுறாரு. அந்த அம்மாவுக்கு அவமானமாக இருந்திருக்கலாம், அந்த அம்மா நிச்சயமாகவே அழுந்து கொண்டு கூட போயிருந்திருக்கலாம். ஆனால் அந்த அம்மா பண்ண ஒரு காரியத்தை தான் இன்னைக்கு ஆண்டவர் நம்மளையும் பண்ண சொல்கிறார். அந்த அம்மா என்ன பண்ணாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால், நான் வாசிக்கிறேன், வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாதிருந்தது, அவன் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷனை மதியாமலும் இருந்தும். நம்ம தொடர்ந்து வாசித்தோம்னா அந்த வசனம் சொல்லுது, அவன் எப்படியப்பட்ட மனுஷனா, அவன் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தான். இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடிக்கு இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டான். இப்போ இந்த விதவை தாய் பண்ண ஒரு காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னால், இந்த தாய் பண்ண ஒரே ஒரு காரியம், அந்த தாய்க்கு தெரியும், இந்த உலகத்தில் வேற யாரை தேடி நான் போக முடியல, வேற யாருக்கிட்ட உதவி தேட முடியும், இவங்க கிட்ட தான் தேட முடியும், இவங்க நினைச்சா இந்த பிரச்சனை மாறும், இவங்க நினைச்சா என் வாழ்க்கை மாறும், இவங்க நினைச்சா நான் நல்லா படிக்கலாம், இவங்க நினைச்சா என்னுடைய எதிர்காலம் மாறும் அப்படின்னு இந்த விதவை தாய்க்கு தெரிஞ்சிருக்கு, இந்த பெண்மணிக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரே ஒரு காரியம் தான் பண்ணுறாங்க, அந்த நியாயாதிபதியை இடைவிடாமல் அவங்க போய் காலையும் மாலையும் எல்லா நேரமும் அவங்க கண்ணு முன்னாடி நிற்கிற மாதிரி அவங்க என்ன பண்ணிடுறாங்க, பார்த்துக்கிறாங்க. இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் ஆண்டோருக்குள்ளே இருக்கிறீங்க, ஆண்டருடைய வார்த்தையை கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால், உங்ககிட்ட நான் சொல்ல வேண்டிய கருத்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, ஆண்டவர் உங்கள் கூட தான் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் இருக்கிறார் அப்படின்றத நீங்கள் நம்ப வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் ஆனாலும் கவலைப்படாதீங்க, இந்த விதவை தாயை போல ஆண்டவர் மேலே நம்பிக்கையாக இருங்க. இந்த விதவை தாய் மனசில் நினச்சிட்டாங்க, இந்த நியாயாதிபதியை நான் விடமாட்டேன், எனக்கு ஒரு பதில் கொடுக்குற வரைக்கும் விடமாட்டேன், நான் போய்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க. இன்றைக்கி நாமும் அதே போல், ஆண்டவர் எனக்கு பதில் கொடுப்பாரு, அவர் பரலோகத்தில் இருந்தாலும் நான் ஜபிச்சா என்னுடைய ஜபத்தை கேட்க கீழே இறங்கி வருவார், என்னுடைய ஜபத்துக்கு உடனே பதில் கொடுப்பாருன்ற அந்த ஒரு நம்பிக்கையோடு கூட நாம் என்ன பண்ணணும்னு சொன்னால், அனுதினமும் ஆண்டவரை துதிக்க வேண்டியதாக இருக்கிறது. அப்படி துதிக்கிறப்ப ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், நம்ம வாழ்க்கையை மாற்றுறாரு. இங்கே பார்க்குறோம், இந்த உலகத்தில் உள்ள கெட்ட ஒரு நியாயாதிபதியே தினமும் ஒரு தாய் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்கன்றத பார்த்து அவரால் முடியல, முதல்ல போய் இவங்களுக்கு உத்தரவு கொடுத்துடலாம்னு ஒரு தீர்மானத்துக்கு வர்றாரு. அப்போ பரலோகத்தின் தேவன் நமக்கு சீக்கிரம் என்ன பண்ணுவார்னு சொன்னால் தீர்வு கொடுப்பார். நான் வாசிக்கிற 6வது வசனம், பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள், அந்தபடியே தெய்வம் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராக இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ. இங்கே வாசிக்கிறோம், இந்த உலகத்தில் உள்ள அநீதி உள்ள ஒரு நியாயாதிபதியே இந்த ஸ்திரீ இந்த பெண் அடிக்கடி போய் தொந்தரவு பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இறங்கி அங்கே அவங்களுடைய பிரச்சனையை தீர்த்து வைக்கிறாரு. அப்போ பரலோகத்தில் இருக்கிற தேவன், அதுவும் உங்களை அதிகமாக நேசிக்கிற தேவன், உங்களை சிருஷ்டித்த கர்த்தர் உங்கள் பிரச்சனையை அவர் தீர்த்து வைக்க மாட்டாரா, உங்கள் பிரச்சனைகளுக்கு அவர் ஒரு சொல்யூஷன் கொடுக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லி இங்கே சொல்லக்கூடியதை பார்க்குறோம். அதுக்கடுத்து 8வது வசனத்தில் அதுக்கான பதில், சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். பார்த்தீங்களா, வேதம் சொல்லுது அவர் சீக்கிரத்திலே உங்களுக்கு என்ன பண்ணுவார்னு சொன்னால் நியாயம் செய்வாரா, ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ. இன்னொரு கேள்வி, அவர் உங்களுக்கு சீக்கிரம் உதவி செய்வார், சீக்கிரம் அற்புதம் செய்வார், ஆனால் பூமியில் அவர் வந்தாருன்னு சொன்னால் உங்ககிட்ட அந்த விசுவாசத்தை பார்ப்பாரா? விட்டுடலாமே, இப்படி கேட்கலாமே, அவர் உங்களுக்கு உதவி செய்வார், நன்மை செய்வார், ஆனால் நீங்கள் விசுவாசத்தோடு காத்திருப்பீங்களா? அவர் பரலோகத்தில் இருந்தாலும் எனக்கு பதில் கொடுப்பார், என்னை தேடி இருக்கிறாரு, என் கூட தான் இருக்கிறாருன்னு சொல்லி அவரை நம்பிட்டு அவர் மேலே விசுவாசம் உள்ளவர்களாக இருப்பீர்களா அப்படின்ற அந்த ஒரு கேள்வியை நீங்கள் என்ன பண்ணுன்னு சொன்னால் கேட்டு பார்க்கணும். இன்னைக்கு ஆண்டவர் பரலோகத்தில் இருக்கிறார், உண்மைதான், அவர் பரலோகத்தில் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார், உண்மைதான், ஆனாலும் அவருடைய கண்கள் நம்மையே நோக்கி இருக்கிறது, அவருடைய சிந்தனைகள் நம்மை குறித்து இருக்குது, என்னுடைய மகன் என்னுடைய மகள் எப்படியாவது பரலோகத்துக்கு வரணும் அப்படின்னு தான் அவருடைய நோக்கமாக இருக்குது. நாம் இன்னைக்கு என்ன நினைக்கிறோம்னா, இந்த பூமியில் எனக்கு அந்த பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனை இருக்குது, ஐயோ நான் அதை எப்படி சால்வ் பண்ண போகிறேன், இதை இதை எப்படி தீர்த்து வைக்க போகிறேன்னு நம்ம யோசிப்போம். அவர் என்ன தெரியுமா யோசிப்பார், என் மகன் எப்படியாவது கஷ்டப்பட்டு, இல்லை என் மகன் எப்படியாவது கஷ்டப்பட்டு பரலோகம் வரணும்னு தான் அவர் யோசிப்பார். ஏன் அப்படின்னா, பரலோகம் வர்றது தான் அவருடைய மிக முக்கியமான ஒரு நோக்கம். ஏன் அப்படின்னா, இந்த உலகத்தில் எல்லாமே அது என்னாச்சுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அழியக்கூடியதாக ஆயிடுச்சு. எப்போ இந்த உலகத்தில் பாவம் வந்துச்சோ அப்பயே மனிதனுடைய ஆயுசு நாட்கள் குறைக்கப்பட்டது, மனுஷனுடைய உடல் சரீரம் பலவீனம் அடைய ஆரம்பித்தது, முடி நரைக்க ஆரம்பித்தது, இது மாதிரி பாவத்தின் விளைவுகள் அதிகமாயிருச்சு. அப்போ ஆண்டவர் என்ன நினைக்கிறாருன்னா, இந்த பாவமான உலகம் அழிஞ்சிரும், என்னுடைய மகனும் மகளும் அவங்க ஒரு நாள் நிச்சயமாக அழிஞ்சு போயிடுவாங்க. அவருடைய எண்ணம் சிந்தனைலாம் என்னன்னா, அழியாத அந்த பூமிக்கு, அழியாத அந்த பரலோகத்திற்கு நீங்களும் நானும் வர வேண்டும் அப்படின்றது அவருடைய சித்தமாக இருக்குது. ஆகையால் இன்னைக்கு பரலோகத்தில் ஆண்டவர் இருக்கிறார், அவர் கூட நீங்கள் இருக்க விரும்புகிறீங்களா? அவர் சொல்கிறாரு, நான் சீக்கிரம் வரேன், நீங்கள் எனக்காக காத்திருக்கிறீங்களா? நீங்கள் காத்திருந்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு வெகுமதியை நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அவருடைய வருகைக்காக காத்திருந்து அவர் பரலோகத்தில் இருக்கிறது போல நாம் அவரோடு இருக்கும்படி நம்மை ஆயத்தம் செய்து கொள்வோம், கண்களை முடிச்சப்பம் செய்வோம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்தை தந்த கிருபைக்காக நேசித்திருக்கிறோம். இந்த நேரத்தில் கூட விசேஷமாக இந்த செய்தியை கேட்ட அனைவரும் கர்த்தனை ஆசீர்வதிங்க, அவர்களோடு கூட கர்த்தனை பேசி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். கூட இருங்க, பலப்படுத்துங்க. இயேசுவி நாமத்தினால் கேட்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமென்.
ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். மேலும் வேதத்தை தெரிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-333-2231. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org. www.awr.org.
எங்கள் போஸ்டல் முகவரி: அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், போஸ்ட் பாக்ஸ் 1446, புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். இமெயில் முகவரி tamilrsac@sudadventist.org.
நான் அலந்தாஸ்
மற்றும் நான் ஸ்டெல்லா கல்லைமணி உங்களிடமிருந்து விடை பெறுகின்றோம்.
மீண்டும் எங்களுடைய அடுத்த ஒலிபரப்பில் உங்களுடைய குடும்பத்தோடும் நண்பர்களோடும் கூட கலந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். அதுவரை கூட இணைந்திருங்கள். வாழ்த்துக்கள் கூறி விடை பெறுகின்றோம்.
நீங்கள்